இருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி.
இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய பின்பணி காலம் என்ற கதையினை நம்மிடையே சொல்ல வருகிறார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள்.
இனிய தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். பல மாதங்களாக கதைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கதை ஒரு வித்தியாசமான கதை. எழுதியிருப்பவர் நாஞ்சில் நாடன். புகழ்பெற்ற சிறுகதை எழுத்தாளர்களில், குறுநாவல் எழுத்தாளர்களில் ஒருவர். நாஞ்சில் நாடன் என்ற பெயரே அவர் நாஞ்சில் நாட்டுக்காரர், நாகர்கோயிலை சார்ந்தவர் என்று நமக்கு தெரிய வருகிறது. சோழநாடு, சேரநாடு, பாண்டிய நாடு என்பது போல நாஞ்சில் நாடு மிகச்சிறந்த வளமான நாடு, கேரளாவை ஒட்டியிருப்பது. எனவே கேரள பண்பாடும் தமிழ் பண்பாடும் கலந்து இருப்பது, கேரள சொற்களும் தமிழ் சொற்களும் தழுவி வருவது. கதையின் தலைப்பு பின் பனிக்காலம். ஆறு பருவ காலங்கள் இளவேனில், வேனில், கூதிர் என்று பிரித்திருக்கிறார்கள். வசந்த காலம், இளமை காலம், வசந்த காலம் என்று சொல்லுவார்கள். இது பின் பனிக்காலம். வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கிற, சருகாகி போயிருக்கிற, என்றைக்கு மரத்திலே இருந்து உதிரப்போகிறதோ என்று ஒரு பழுத்த இலையாக இருக்கிற ஒரு முதியவரை பற்றிய கதை. எழுதியவர் பெயர் நாஞ்சில் நாடன் என்று குறிப்பிட்டேன். அவருடைய மிகச்சிறந்த புதினமான தலைகீழ் விகிதங்கள் என்ற புதினத்தை நமது தங்கற்பச்சான் திரைப்படமாக ஆக்கியிருக்கிறார். இவருடைய கதையின் சிறப்பு என்ன என்றால், தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கிலே எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள், கதை எழுத்தாளர்கள். அத்தனை பேருமே சிறந்தவர்கள்தான் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு போக்கு, ஒவ்வொரு வாக்கு. இவருடைய கதையிலே அனுபவ முத்திரைகள் ஒன்றை பற்றி விவரிக்கிற பொழுது ஒவ்வொரு சிறு குறிப்பையும் விட்டுவிடாமல் பதிவு செய்வார். இந்த சொற்களையெல்லாம் பார்க்கிற பொழுது அவருடைய கதைகளிலே வார்த்தை அணிவகுப்பு நடந்து வரும். மார்ச் பாஸ்ட் என்று சொல்கிறார்களே, அதுபோல வார்த்தை அணிவகுப்பு, வார்த்தைகளை கொட்டி கம்பனை போல என்று சொல்லலாம். கம்பனை போல வார்த்தைகளை, கருத்துக்களை அள்ளி தெளிப்பவர் நாஞ்சில் நாடன். கதையை பார்க்கிற பொழுது தெரியும், பின் பனிக்காலம். அந்த முதியவர் பெயர் காமாட்சி நாதன், சிதம்பரநாதன் என்பது போல காமாட்சி நாதன். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், 62 வயது இருக்கும். அவருடைய வீட்டை முதலே வர்ணிக்கிறார். அப்படி வீட்டை வர்ணிக்கிற பொழுது முதல்ல ஒரு சிறு குறிப்பு கொடுக்கிறார். வீதியிலே இருந்து படி ஆரம்பிக்கிறது வீட்டுக்கு. அந்த காலத்து வீடு 100 வருஷம் இருக்கும், 110 வருஷம் இருக்கும். அவங்க அப்பா கட்டி வாழ்ந்த வீடு. இப்பவெல்லாம் பெரும்பாலும் படிகள் இருப்பதில்லை வீடுகளுக்கு. இப்பொழுதுதான் படிகள் இல்லாத வீடுகள் தான் பெரும்பாலும் எல்லா ஊர்களிலையும். இது படி வைத்த, இப்ப கோவில்ல வேணா 18 படி கருப்பர்னு சொல்ற மாதிரி அங்கேதான் படி இருக்கு. படி வைத்த வீடு. அந்த படி மேற்புறத்திலே உட்கார்ந்து பார்த்தால் அந்த ஊரிலே பல பகுதி தெரியும் அவருக்கு. அப்படி உட்கார்ந்து பார்ப்பார். அப்படி உட்கார்ந்து பார்க்கிற பொழுது கதையை ஆரம்பிக்கிறார் கதாசிரியர். ஒரு அட்டை ஊர்ந்து போகிறது, கண்ணங்கரையல்னு ஒரு அட்டை, 1000 கால் இருக்கும் போல இருக்கு. அதை பார்க்கிறார், பார்த்துக்கிட்டு இருக்கார். வயதான பிறகு, குழந்தைகள் எல்லாம் கூடுவிட்டு பறந்த பிறகு, இந்த பெரியவர்களுக்கு இந்த தென்னை மரங்களும் பனை மரங்களும் இந்த அட்டையும் இதான் பொழுதுபோக்கு. இந்த அட்டையை பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது அந்த 1000 கால் அட்டை ஒவ்வொரு கால அழகா பின்னி பின்னி ஒவ்வொன்றா வச்சு வச்சு போகுது. அப்போ அவர் படித்த ஒரு ஜென் கவிதை ஞாபகத்துக்கு வருது. அந்த ஜென் கவிதையில் அந்த 1000 கால் அட்டை நடந்து ஊர்ந்து செல்கிறது. அதை பார்த்து ஒரு தவளை கேட்கிறது, ஏ 1000 கால் அட்டையே, நீ எந்த காலை முதலிலே வைத்து அடுத்த காலை எடுத்து வைப்பாய் என்று கேட்கிறது. அதுவரை அழகாக ஊர்ந்து சென்ற அந்த அட்டை இந்த கேள்வியை தேரை கேட்ட பின்னாலே சிக்கிக்கொள்கிறது. எந்த காலை இப்ப எடுத்து வைக்கிறது முன்னால, அதுக்கப்புறம் எந்த காலை எடுத்து வைக்கிறது, ஆயிரம் கால்களும் குழம்பி விட்டன. வாழ்க்கை என்பது நீங்க கேள்வி கேட்காம நடத்திட்டு போனீங்கன்னா வாழ்க்கை போகும். ரொம்ப கேள்வி கேட்டு ஆராய்ஞ்சிங்கன்னா வாழ்க்கை சிக்குண்டு போகும். ஒரு வீட்டில் நீங்க கேள்வி கேட்காம வீட்டை நடத்திட்டு போனீங்கன்னா வீடு குடும்பம் அமைதியா இருக்கும், இனிமையா இருக்கும். நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது அது அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா குடும்பம் சிக்கலாகிடும். இந்த அட்டைப்பூச்சி போல இப்ப இவருடைய வாழ்க்கையும் சிக்கலா இருக்கு. அதாவது பணத்தால இல்லை, இவருக்கு நிறைய வசதி இருக்கிறது. ஓய்வு பெற்று நல்ல கை நிறைய 12,000 ரூபாய் மாத வருமானம் வருகிறது. பிறகு வங்கியில் போட்ட பணத்திலிருந்து வட்டி வருகிறது. அதற்கு பிறகு 2 குழந்தைங்க அவருக்கு. ஒரு பையன் ஆஸ்திரேலியாவில் பெர்த்தில் வேலை பார்க்குறான், ஒரு பொண்ணு அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கு. எவ்வளவு கேட்டாலும் அனுப்புவாங்க, அவங்க மட்டும் வரமாட்டாங்க பார்க்கறதுக்கு, ஆனால் எவ்வளவு பணம் கேட்டாலும் பணம் வந்துடும். அதனால பணத்தால் அவருக்கு கவலை இல்லை. என்ன இப்ப அவருக்கு மனைவி இறந்து போய் 2.5 மாதம் ஆச்சு. தனபாக்கியம் மனைவி பேர், இறந்து போய் 2.5 மாதம் ஆச்சு. அதனால இந்த 2.5 மாதமா இப்படி படிக்கட்டில் உட்கார்ந்து ஊரை பார்ப்பார். இப்போ நாஞ்சில் நாடன் வீட்டை காண்பிக்கிறார், பார்ப்போமா அந்த வீடை எப்படின்ட்டு. பழைய காலத்து வீடு, இதோ உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். பல கிராமங்களில் இதே மாதிரி வீடுகள் இருக்கும், ஆனால் வார்த்தைகள் வேறுபட்டு இருக்கும். அந்த வீட்டை குறிக்கிற, திண்ணையை குறிக்கிற, அடுப்பை குறிக்கிற வார்த்தைகள் வேறுபட்டு இருக்கும். 100 ஆண்டு காலம் பழமை. வாசலின் இருபுறமும் நீண்டு அகன்ற படிப்புறைகள். முன்னாடி திண்ணை, வழிப்போக்கர், பரதேசி, பண்டாரங்கள், குறு தலைச்சுமடு வியாபாரிகள், இப்படி அவங்கள்லாம் சற்று உறங்கவோ ஓய்வெடுக்கவோ உதவுகிற திண்டுகள். நம்ம திண்ணையும்போ அவங்க திண்டுகள் அப்படிங்கிறோம். இந்த படிக்கட்டை தாண்டி உள்ளே ஏறியதும் பெரியதோர் திண்ணை, அப்புறம்தான் பின்பு ஒரு நடுமுற்றம், வளவுன்னு சொல்லுவாங்க நடுமுற்றம். முற்றத்தின் 4 பக்கத்திலையும் 1.5 அடி உயரத்தில் வராந்தாக்கள் 4 பக்கமும். மேற்கு பக்கம் இருக்கிற வராந்தாவின் நீளமும் அகலமும் கொண்ட கடம்பு, அதுல வந்து கடம்பு மரக்கட்டில், அதில் கட்டில் போட்டிருக்காங்க. முற்றத்து மூலையில் வலை போட்டு மூடிய கப்பி கட்டிய கிணறு. நடு முற்றத்திலேயே கிணறு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பக்கத்தில் கொல்லப்புறத்தில் கிணறு வைப்போம், நீங்கள் குற்றாலம் நாகர்கோவில் பக்கம்லாம் போனீங்கன்னு சொன்னால் நடு முற்றத்திலேயே கிணறு இருக்கும். அக்னி மூலையில் அடுக்கலை, அங்கு அம்மி மேடை, ஆட்டுரல் மேடை, திருவை மேடை. இப்போ கிரைண்டர்னு சொல்கிறேன் இல்லையா, அது திருவை. நல்ல தமிழ் சொற்கள்லாம் பயன்படுத்திட்டு வர்றாரு. திருவை, ஆட்டு உரல், அதான் கிரைண்டர், ஆட்டு உரல், அம்மி. அந்த காலத்தில் துவையெல்லாம் அம்மியில் அரைப்பாங்க. நல்லா சிறு வயதில் அம்மியில் அரைச்ச தேங்காய் சட்னி சாப்பிட்ருக்கேன். இப்போ கிரைண்டரில் வர்ற தேங்காய் சட்னி, அதனுடைய அந்த தேங்காயினுடைய சுவையே மாறி போயிடும். கிரைண்டருடைய சூடுபட்டு அம்மி கல்லை அரைக்கிற பொழுது, அரைப்படுற பொழுது அதில் குளிர்ச்சி வரும், அந்த கல்லில் குளிர்ச்சி வரும். இந்த கல்லை வந்து உராய்வு பட்டு தீ வரும், நெருப்பு வரும். மறுபாலில் அரங்குக்கு போகும் வாசல், புறக்கடையில் 4-5 தென்னைகள். அப்புறம் தொழுவம், மாடு கட்டியிருக்கு. இவர் தாப்பனார் போன பிறகு அந்த பால் மாடும் போய்விட்டது, பசுமாடுகளும் போய்விட்டன, பாலும் போய்விட்டது. இப்ப விலக்கி வாங்குற பால் தான். அப்புறம் பக்கத்துல தட்டடி, ஒரு கொட்டையை போட்டிருப்பாங்க. அதுல இந்த ஓட்ட உளசல், தட்டடி போட்ட வீடு, பல பழத்த பணங்கைகள் மீது வேங்கை மரப்பலைகள் அடுக்கி அதன் மேல கடற்பஞ்சு பரத்தி தளம் போட்டு தரையோடு பாவிய மட்டுப்பா, அதாவது சாணந்தடிச்சு தரையை மெழுகி வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஒரு இடம். அதுல சுவர் வைத்து பணங்கைகளால் மோடு கூட்டி கொல்லம் ஓடு பாவிய கூரை. அப்படியே நீ ஏணிப்படி வச்சு ஏறி போனீங்கன்னா நெல் அவித்து ஆளாட்ட, தேங்காய் வெட்டி கொண்டு போட, அடியந்திரத்துக்கு மாத்திரம் உபயோகப்படும் வார்ப்பு, செம்பு, குட்டுவம், நிலவாய், போனி, இப்படி பல சொற்களை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு அந்த பண்டங்களும் போயின. பண்டங்கள் போனால் மட்டும் பரவாயில்லைங்க, பண்டங்களை குறிக்கிற வார்த்தைகள், செந்தமிழ் சொற்களும் போய்விட்டன. இப்போ மாட்டு வண்டி, மாட்டு வண்டியில குறிக்கிற சொற்கள் இருக்கே, மாட்டு வண்டியில மட்டும் ஒரு 50 சொற்கள் இருக்கும். நுகத்தடிம்பாங்க, அது மாதிரி ஒவ்வொரு சொல். இப்ப அவ மனைவி தனபாக்கியம் செத்து போன பிறகு 1000 அட்டைய போல இருந்தார் இந்த காமாட்சிநாதர். காலில் எந்திரிப்பாருங்க, 5 மணிக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, கோவில்ல பாட்டு போட்டுருவாங்க 5 மணிக்கு, இவருக்கு தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, எழுந்திரிச்சு தேயில காலையில ஒரு 200 மில்லி பால், மாலையில ஒரு 300 மில்லி பால், காலையில தேயிலை போட்டு குடிப்பார். மாலையில தேயிலைக்கும் தேநீருக்கும் இரவு பாலுக்கும் காலையில ஒரு ரவை அல்லது சம்பா சாப்பிடுவார். மத்தியானம் ஒரு சோறு கொஞ்சம் அல்லது உளுந்தங்களி இது மாதிரி. இப்போ வீட்டை காமிச்சார். இப்ப நடந்து போக ஆரம்பிக்கிறார் காமாட்சிநாதன் பிள்ளை. அப்படி நடந்து போகிற பொழுது அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு சமயம் தென்னை மரங்கள் எண்ணிக்கிட்டே போவாராம், ஒரு சமயம் என்ன பண்ணுவாராம், தன் காலடி எவ்வளவு தூரம் இன்னைக்கு வச்சிருக்கும் எண்ணிட்டு போவாராம், ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட மூலிகை செடி அதை மட்டும், பல மூலிகை செடிகள் மண்டி கிடக்கும் அதை மட்டும் எண்ணிட்டு போவாராம். அந்த செடிகளின் பெயரை சொல்றார் பாருங்க, எனக்கெல்லாம் இப்ப ஆச்சரியமா இருக்கு, அந்த செடிகள்லாம் இருக்கா இல்லையா. நாயுருவி, கண்டங்கத்திரி, குறுக்கு, குறுந்தட்டி, சிறுதும்ப, கருணொச்சி, நீல ஊமத்த, தூதுவளை, ஆழதீண்டா பாழ, வேலி பருத்தி, வாதம் முடக்கி, சித்திரப்பால, பெருநெறிஞ்சி, ஒரு சின்ன ஊர்ல ஒரு சிறு அளவுல கிடைக்கிற இந்த மூலிகை செடி. அப்போ தமிழகம் எங்கும் பாலையிலையும் குறிஞ்சியிலையும் முல்லையிலையும் எவ்வளவு மாறி மாறி இருந்திருக்கும் மூலிகை செடிகள் எல்லாம். இந்த நாஞ்சில் நாடன் எழுத்துக்கள்ல இப்படி ஒவ்வொரு வீதியையும் விளக்குவார். நீங்க சில ஊருக்கு போனீங்கன்னா பல சொற்களை கொண்டு வரலாங்க, சொற்களஞ்சிய பெருக்கமா அந்த ஊர் இருக்கும். நீங்க சில ஊருக்கு போனீங்கன்னா வரலாறுகளை கொண்டு வரலாம், சில ஊர்கள் வரலாற்றிலே வரலாற்று ஊர்கள். இப்போ ஆற்காடு, வேலூர், தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, செங்கோட்டை போனீங்கன்னா வரலாறு வரலாற்று ஊர்கள். அதுபோல சில ஊருக்கு போனீங்கன்னா, இங்க சொல்றாரு இவரு, அந்த ஊர்ல 10 குளம் இருக்கான், அந்த சின்ன ஊர்ல அந்த 10 குளம் இருந்தாலும் காமாட்சிநாதன் நடு முற்றத்து கிணத்துல தண்ணி இறைச்சி குளிப்பாராம். 10 குளம், அந்த 10 குளத்துக்கும் பேர் சொல்றார் நாஞ்சல் நாடன். என்னென்ன குளம், செய்ய நேரி குளம், இப்ப பள்ளி மைதானமாகி போய்விட்ட வற்றி வறண்டு போன நம்பி குளம், புலியூர் குறிச்சி குளம், வேம்பத்தூர் குளம், நாரை குளம், சீதப்பால் குளம், இப்படி நடை போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவார். சில பேர் சொன்னாங்க, பொழுது போகலைன்னு சொன்னா நீங்க கணக்கும் ஆங்கிலமும் கத்துக் கொடுக்கலாமேன்னு சொன்னாங்க. ஆனா அவருக்கு நாட்டம் இல்லை, வாழ்க்கை பொழுதா கத்துக் கொடுத்துட்டோம், நாட்டமும் இல்லை, அதனால எந்த நட்டமும் இல்லை சொல்லிக் கொடுக்காதனால, ஏன்னா பணம் இருக்கு. மாலையிலையும் இது மாதிரி உலா போயிட்டு வருவார். உலா போயிட்டு வரும்பொழுது கோவிலில் சாமி கும்பிடுவார். அப்போ அவங்க அப்பா சின்ன வயசு, இவர் சின்ன வயசுலேருந்து பாடிய பாட்டு, யாரு காமாட்சிநாதன் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா பாடி பாடி நிதம் பாடிய பாட்டு அப்படி மனசுலேயே ஒரு பாறையில இருக்கிற வரிக்கோடு போல. நீங்க சில பாறைகளில் பார்த்தீங்கன்னா வரிக்கோடு விழுந்திருக்கும், அது அழியவே அழியாது. அது போல பதிஞ்சு போன பாட்டை பாடுவார், திருவாசக பாட்டை பாடுவார். பாடிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் ராகி கம்பு சாப்பிட்டு படுத்துருவார். இப்படி இருக்கிறப்போ அவருக்கு வாழ்க்கை வறண்டு விட்டது. எதற்காக வாழ வேண்டும்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. ஒரு பிடிப்பு இல்லை வாழ்க்கையில், எல்லாம் பணமெல்லாம் இருக்கு ஆனா வெற்று வாழ்க்கை. அதுக்கு நல்ல ஓம சொல்றார் நாஞ்சில் நாடன். சில சில கொட்டைகளை பார்த்தீங்கன்னா கொட்டை பெருசா இருக்கும், உள்ள ஒண்ணு இருக்காது, அந்த மாதிரி கொட்டையா போயிட்டார். பேடு தேங்காய்னு சொல்றார், பேடு தேங்காய்னா தேங்காய் இருக்கும், உள்ள ஒண்ணு இருக்காது. அது மாதிரி இவருக்கு வடிவம் இருக்கிறது, வாழ்க்கை இல்லை. எவ்வளவு குடும்பம் பாருங்க, எல்லாம் இருந்தும் எல்லாமும் இல்லை. இப்படி வறண்ட வாழ்க்கையின் போது வீட்டில் வேலை செய்வதற்கு மாலையம்மை என்ற ஒரு வேலைக்காரி தனபாக்கியம் இருக்கிற போதே வருவா. அவன் இருக்கிற போதே, தனபாக்கியம் இருக்கிற போதே வந்து, அவன் மிக ஏழை அந்த வேலைக்காரி, 3 குழந்தைகள், 2 பொண்ணு, 1 பையன். அவ புருஷன் ஒருனா காட்டுக்கு போயிருந்த போது பாம்பு தீண்டி இறந்து போயிட்டான், வாழ்றதுக்கு வழி இல்லை, எனவே வேலைக்காரியாக வந்து வேலை பார்த்து போவா. நல்ல வேலைக்காரி, உண்மையா பாடுபடுவா, இடிக்க பொடிக்க கழுவ எல்லா பாத்திரம் எல்லா வேலையும் செய்வா. இவங்களும் அவளை ஒரு வேலைக்காரியா கருதாம வீட்டுல ஒருத்தியா கருதி வந்தாங்க. அப்படி இருக்கிற பொழுது மிச்ச கதையை அடுத்த வாரம் பார்ப்போம்.
இனியேதியங்களே, இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய பின்பணி காலம் என்ற கதையினை நம்மிடையே சொல்லி சென்றார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள். இக்கதையின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது பிலோமி அலெக்ஸ்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.